செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் நுணலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். சான்றாண்மை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண். இதற்கு விளக்கம் என்னன்னா, அன்புடைமை பழி செய்ய நாணுதல், உலகில் பாங்கு அறிந்து ஒழுகுதல், அருள் புரிதல், உண்மையையே பேசுதல் ஆகிய ஐந்து பண்புகளும் சான்றாண்மை எனும் மாளிகையை தாங்கி நிற்கும் தூண்களாகும். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், கொல்லா நலத்து நோன்மை பிற தீமை சொல்லா நலத்து சால்பு. நோன்பு நோற்றல் என்பது எந்த ஒரு உயிரையும் கொல்லாத நலத்தின் பார்ப்பட்ட செயலாகும். அதுபோல சால்பு என்பது பிறர் குணங்களை சுட்டி சொல்லாத நலத்தில் பற்ற செயலாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடல் தெரியாத தகவல் படம் ஜானி. படத்தை இயக்கியவர் மகேந்திரன் அவர்கள். படத்திற்கு இசையமைத்தவர் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடியவர் ஜென்சி அவர்கள். இசையும் பாடகியும் சேர்ந்து ஒரு பாட்டை இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு போக முடியும்னா இதை தவிர வேற எந்த பாடலையும் நம்ம சொல்ல முடியாது. பாடல் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய பியானோ இசை படம் பாடல் நெடுகிலும் விரவி கிடக்கும். எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம சலசலன்னு ஓடுற நதி போல அந்த இனிமையான இசைக்கு நடுவுல கம்பீரமா வார்த்தை உச்சரிப்போட மிக அழகா ஜென்சி இந்த பாடலை பாடியிருப்பாங்க. பாடலின் இடையில வரக்கூடிய ஜலதரங்கம் இசை கூட அப்படியே இந்த பியானோவுல இருந்து வெளிவந்தது மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு பியானோ இசையோட இந்த பாடல் தொடங்கும். இந்த பாடலுக்கு நடித்த ஸ்ரீதேவியை நம்ம இங்க குறிப்பிடாம இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகா அமெரிக்கையா இந்த பாட்டை கொஞ்சம் கூட அப்படியே அவங்களே பாடுற மாதிரியான அழகான முகபாவனைகளோடையும் சூப்பர் ஸ்டார் கூடவே இருந்தா கூட அவரை பத்தி பெருசா எந்த விதமான அலட்டலுமே இந்த பாடல்ல இல்லாம முழுக்க முழுக்க ஸ்ரீதேவியை மட்டுமே குறிப்புல வச்சு எழுதப்பட்ட இந்த பாடலும் கண்ணதாசனின் அற்புதமான வரிகளும் இசைஞானியின் இசையும் ஜென்சி அவர்களின் குரலும் நம்மளை மயக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான பாடல் என் வானிலே ஒரே வெண்ணிலா. டிசம்பர் மாசத்துல கணித மேதை ராமானுஜர் அவர்களின் பிறந்த தினம் வரும். அவருடைய வாழ்க்கை வரலாற்று ராமானுஜர் என்ற திரைப்படமா சில வருடங்களுக்கு முன்னாடி திரையிடப்பட்டது. வணிக ரீதியா பெருசா வெற்றி பெறலேனா கூட எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்துக்காம அவருடைய வாழ்க்கை வரலாற்ற அப்படியே எடுத்த பெருமை அந்த படத்திற்கு உண்டு. அந்த படத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் ரமேஷ் விநாயகத்தின் இசை. இந்த படத்தை பார்க்கும்போதுதான் ராமானுஜரின் மனைவி ஜானகியை பத்தின விஷயங்கள் தெரிய வந்தது. பாரதியின் மனைவியை போல ராமானுஜரின் மனைவியின் வாழ்க்கைதான் இன்னும் சொல்லப்படாத வாழ்க்கைகளில் முக்கியமானதாகப்பட்டது. இது எடுக்கப்படாத இன்னொரு படத்துக்கான கதை. ராமானுஜர் 32 வருஷம்தான் வாழ்ந்தார். ஜானகி 94 வயது வரை இருந்தார். ராமானுஜருக்கு ஜானகியை கன்னிகாதானம் செய்து கொடுத்த போது ஜானகியின் வயது 9, ராமானுஜரின் வயது 21. தனது 15 வயதில் பருவமடைந்த பின்னர்தான் ஜானகி ராமானுஜனுடன் சென்னையில் குடும்பம் நடத்த வருகிறார். அடுத்து சேர்ந்து வாழ்ந்தது 2 வருடங்கள். அடுத்த 6 வருடங்கள் ராமானுஜர் வெளிநாட்டில். திரும்பி வந்த 1 வருடத்தில் ராமானுஜன் மரணம். அப்போது ஜானகிக்கு வயது 21. அடுத்த 8 ஆண்டுகள் தன் சகோதரருடன் மும்பையில் இருக்கிறார். அங்கே தையல் வேலையும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்கிறார். பின் திருநெல்வேலிக்கு திரும்பி வந்து கொஞ்ச காலம் தன் சகோதரியுடன் இருக்கிறார். பின் தனியே தன் உழைப்பை தையல் வேலை செய்து வாழ்க்கை நடத்துகிறார். அவர் அப்படி தனி வாழ்க்கை நடத்திய காலத்தில் இருந்த ஒரு சிநேகிதி 1950 இறந்துவிடவே அந்த சிநேகிதியின் 7 வயது அனாதை குழந்தையை தானே வளர்த்து ஆளாக்குகிறார். அப்போது ஜானகிக்கு வயது 51. மகனை பிகாம் வரை படிக்க வைக்கிறார். வங்கி அலுவலராக பணி சேர்ந்து அந்த வளர்ப்பு மகனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறார். அந்த மகனின் பராமரிப்பில் இறுதி வரை இருக்கிறார். 1962 ராமானுஜரின் 75வது பிறந்த வருட கொண்டாட்டம் வரை ஜானகி அம்மாளை அரசோ அமைப்புகளோ பெரிதாக கவனிக்கவில்லை. ராமானுஜருக்கான பென்ஷன் பணம் மாதம் 50 ரூபாய். மெல்ல மெல்ல இது 1994 ரூபாய் 500 ஆயிற்று. 62க்கு பின் நன்கொடைகள் கணிசமாக வந்தன. இதில் திருவண்டிக்கேணியில் தனக்கென ஒரு வீட்டை வாங்கி கொண்டு அங்கேயே இருந்தார் ஜானகி. நிறைய ஏழை மாணவர்களுக்கு எப்போதும் பண உதவி செய்து வந்திருக்கிறார். தையல் டீச்சர் ஜானகி கணித மேதை ராமானுஜர் அளவுக்கு முக்கியமானவர். தன் கணித மேதமையை உலகம் அங்கீகரித்து உதவும் வரை வறுமையில் வாட நேர்ந்ததால் அடிக்கடி மனசோர்வுக்கு ஆளானவர் ராமானுஜர். ஜானகி நேர்மாறாக வாழ்க்கை தனக்கு அளித்த இடையூறுகளை மீறி நம்பிக்கையோடு வறுமையில் செம்மையாய் வாழ்ந்து சாதித்தவர்.
துரியோதனம் சபையே தெரிய ஒரு தூதுவன் உன்னை விட ஒரு உயிர் தோழமை உலகேழிலும் ஏது பார்த்தனைக்கென குருக்ஷேத்திரம் எனும் பூமியில் ஒரு கீதையை உதவியதென அவன் தூமன மலை பாய்ந்திடும் போது
விழிப்புணர்வுன்ற சொல்ற வரைக்கும் சரிதான். ஆனா எப்ப பார்த்தாலும் மீட்டு பெண் உடல் பாதுகாப்பு என்ற பெயர்ல இந்த தலைமுறையிட்ட கூடுதலா அச்சத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. சமீப காலங்களில் இப்படி ஒரு மனோபாவத்தை எல்லோரும் பொது தளங்களில் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்கள் அனைவரும் மிக மோசமானவர்கள் என்கிற சித்திரம் தொடர்ந்து பொது தளத்தில் பதிய வைக்கப்படுவது ஆபத்தானது. குழந்தைகள் மீதான அபியூஸ் பெண்களாலும் நிகழ்த்தப்படுவதை பல புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அபிலாஷைகளைப் போலவே வக்கிரங்களுக்கும் பால் வேதமில்லை. பல்வேறு விதமான மனப்பிறழ்வுகளில் ஒன்றே பாலியல் மனப்பிறழ்வு. அப்படிப்பட்டவர்களின் சதவீதம் எல்லா காலத்திலும் மிக குறைவான ஒன்றே. ஆனால் பாலியல் மனப்பிறழ்வுகளை நாம் மிகைப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு வேறொரு காரணமும் உண்டு. பாலியல் சார்ந்த சமூக கட்டுப்பாடுகள் இன்று தளர்த்தப்பட்டிருக்கின்றன. அதனால் பொதுவெளியில் நாம் காண நேரும் நிகழ்வுகளையும் நம்மை அறியாமல் இந்த கணக்கில் வரவு வைத்து விடுகிறோம். உடல் என்பது புனிதமானது. குறிப்பாக பெண் உடல் புனிதமானது. குழந்தையாக இருக்கும் போதே ஆண் உடலும் புனிதமானது என்கிற கற்பிதமும் இதற்குள் ஊடுருவி இருக்கிறது. எனவேதான் முரட்டு ஆண் உடல், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் என்கிற இருமையை கட்டமைத்து எல்லா பாலியல் சிக்கல்களையும் அதற்குள் மூடி வைக்க பார்க்கிறோம். சிக்மன் ஃப்ராய்டை மட்டுமே ஒரே அளவுகளாக முன்வைக்கிற சில மருத்துவர்களும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாலியலை காரணம் காட்டி அச்சுறுத்தி விடுகின்றனர். இப்போது பாலியல் விஷயத்தில் வெளிப்படுகிற இந்த மிகையான அச்சுறுத்தல் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியை தொடங்கிவிட்டது. வாழ்க்கை ஒரு ரேஸ். மதிப்பெண்தான் வாழ்க்கை. தகுதிப்படுத்திக்கலனா வேலை கிடைக்காது. ஜாப் மார்க்கெட் என்று பிள்ளைகளை கிட்டத்தட்ட ரோபோட்டுகளாக்கி விட்டோம். கேட்டால் போட்டிகள் நிறைந்த உலகம் என்று பூச்சாண்டி காட்டுகிறோம். மனிதன் குகையில் வசித்த போது 30 பேருக்காக ஒரே ஒரு ஆள் வேட்டையாட போவான். அன்றைக்கு கிடைப்பது ஒரே ஒரு மான் தான், தூரத்தில் ஒரு புலி. அந்த புலியிடம் சிக்கிக் கொள்ளாமல் மானையும் வேட்டையாடியாக வேண்டும். வென்றால் மட்டுமே 30 பேருக்கு சாப்பாடு. தோற்றால் மானோடு சேர்ந்து புலிக்கு உணவாகிவிட வேண்டியதுதான். சமயத்தில் இன்னொரு 30 பேருக்காக வேறொரு ஆள் வந்து நம் மானையே குறிவைப்பான். இதை விடைவா இப்போது போட்டி நிறைந்த காலம். காலம் எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. நாம் தான் அளவுக்கு அதிகமாக யோசித்து மிகைப்படுத்திக் கொள்கின்றோம். ஆண் பெண் உறவை பொறுத்தவரை பழைய காலத்தில்தான் எல்லாம் நன்றாக இருந்தது. இப்போதுதான் எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்பது மனிதர்களின் வறட்சியான கற்பனை மட்டுமே. பழைய காலத்தில்தான் ஒரு பெண்ணை சபையில் வைத்து செயலையை உறிந்தார்கள். இன்னொருவன் மனைவியை கணவன் கிளம்பி போன உடனே அவன் வடிவத்திலேயே வேறொருவன் வந்து ஏமாற்றி புணர்ந்தான். 10 வயது சிறுமியை ஒருவன் கர்ப்பமாக்கிவிட்டு சூரியனாகி ஒளிந்து கொண்டான். குழந்தைக்காக தன் மருமகள்களை ஒரு மாமியார் வேறொருவனோடு படுக்கச் சொல்லியிருக்கிறாள். 3 இளவரசிகளை ஒரு நித்திய பிரம்மச்சாரி தம்பிக்காக கடத்தி வந்திருக்கிறான். காதலை சொன்னதற்காக ஒரு பெண் முலையறுக்கப்பட்டாள். ஒரு பெண்ணை தீயில் இறக்கி சோதித்து வீட்டில் சேர்த்து கற்பமான பிறகு நடுக்காட்டில் விட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் செல்வாக்கு மிக்க பெண்களுக்கே கூட நடந்தன. ஆனால் இவை மட்டுமா கடந்த கால வரலாறு? தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எல்லா செய்திகளையும் நம் வீட்டில் கொட்டுகிறது. அவரவர் மனநிலைக்கு ஏற்ப செய்திகளை பார்த்து அதுவே உலகம் என்று கருதி கொள்கிறோம். சில பேரிடம் பேசி பாருங்கள். அவர்களுக்கு கிரிக்கெட்டை தாண்டி வேறொரு உலகமே இருக்காது. தல தோனி யாரையாவது கையை பிடிச்சு இழுத்து அவள் வீதிக்கு வந்தால்தான் அவர்களுக்கு மீட்டு தெரிய வரும். நம்மில் பலர் 24 மணி நேரமும் முகநூலில் இருப்பதால் மீட்டு கதைகளாய் படித்து படித்து கொதிப்படைகிறோம். சீரியலில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு தனிக்குர்த்தனம் போன மீனா மீண்டும் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டால் உலகம் ஸ்விட்சமாகிவிடும். அவர்களும் என்றாவது ஒரு நாள் தொலைக்காட்சிகள் பெரிய மனது பண்ணி காட்டுகிற ஒரு பாலியல் வல்லுறவு செய்திக்கு அதிர்ச்சியாகி கண்ணீர் விட்டு அதே கையோடு ஆண்குலத்தை சபித்து விட்டு அடுத்த நாளே வேறொரு சீரியலில் திருமணமாகி 4 வருடங்களுக்கு பின் நிகழும் முற்றிய முதலிரவை பார்க்க போய்விடுவார்கள். இந்த பிரபஞ்சம் நம் அனைவரையும் விட பெரியது, மகத்தானது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, இயற்கையின் கண்ணுக்கு புலப்படாத நீதியை நம்புங்கள். அது போலி புரட்சிகளை விட பல மடங்கு அழகானது, உக்கிரமானது. கலவரங்களிலும் கூட முகம் தெரியாத ஒரு நபரால் பல பெண்கள் காப்பாற்றப்படுகின்றனர். யாரோ ஒரு ஆண் முன்பின் தெரியாத பெண்ணுக்காக வீடு வரை வந்து அவளுக்கே தெரியாமல் விட்டுவிட்டு போகின்றான். லவ்வா, உன்னையா பொடி லூசு, எங்க அம்மாதான் உன்னைய பெற்றிருக்கணும், நீ ஆண்டி வயித்துல பிறந்துட்ட என்று ஒரு விடலை பையன் பக்கத்து வீட்டு ரெண்டுங்கெட்டானை அழவைத்து விடுகிறான். கடற்கரையில் அத்தனை ஆண்கள் சூழ்ந்திருக்க ஒரு பெண் கையை கூட மார்பிற்கு குறுக்கே கட்டி கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். வடை வாங்குகிற போதெல்லாம் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கும் சேர்த்து வாங்கி ஒரு அங்கிள் இன்னொரு அப்பாவாகிறான். மகளுக்காகவும் மகனுக்காகவும் காத்திருந்த திருணங்களே உருவாகும் நட்புகள் குடும்ப உறவுகளாகி கோவில்களில் பரஸ்பரம் வேண்டிக் கொள்கின்றன. பைக் ஸ்டார்ட் ஆகாத ஒருத்திக்காக அவசர வேலையாய் போகிற இளைஞன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கிக்கரை உதைத்துக் கொண்டிருக்கின்றான். சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் துப்பட்டாவை அடையாளம் காட்டிவிட்டு நன்றிக்காக கூட காத்திருக்காமல் ஆண் தேவதைகள் விரைந்தோடி கொண்டிருக்கின்றார்கள். தோழியின் கல்யாணத்துக்காய் தூங்காத பின்னிரவில் ஒருவன் அவள் அம்மாவோடு சேர்ந்து பாத்திர பண்டங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்றோ காதலித்தவளின் பிறந்த நாளில் அவளுக்கு முன்பாகவே எழுந்து சில ஆண்கள் கடவுளோடு பேச தொடங்கி விடுகின்றனர். வெளிநாட்டில் பேட்டி இருக்கும் தாத்தாமார்கள் அவள் வயசு யாரை பார்த்தாலும் பலூன் வாங்கி கொடுத்து பரவசம் அடைகின்றனர். பூங்காக்களில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளில் தன் குழந்தை எதுவென்று தெரியாத தோற்ற மயக்கத்தில் ஒரு ஆண் தாய்மையை ஒரு நொடி தரிசித்து விட்டு மீள்கிறான். கதைகளில் மட்டுமல்ல, நம் வாழ்விலும் அற்புதமான ஆண்கள் நிறைந்திருக்கின்றார்கள். அதை பற்றியும் பேசுவோம். எச்சரிக்கைகளை தேவைப்படும் தருணங்களில் கொடுத்து கொள்ளலாம். சும்மா இருக்கும் தருணங்களில் மனிதர்களின் வானவில் பக்கங்களை பிள்ளைகளிடம் காட்டிக்கொண்டே இருப்போம்.
கனா காணும் காலங்கள், கரைந்தோடும் நேரங்கள், கலையாத கோலம் போடுமோ, வெளி போடும் கடிதங்கள், வழி மாறும் பயணங்கள், தனியாக ஓடும் போகுமோ, இது இடைவெளி குறைகிற தருணம், இரு இதயத்தில் மெல்லிய சலனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம், இளமையின் அதிசயம், இது கத்தியில் நடந்திடும் பருவம், தினம் கனவி நிலவர உருவம், சுடும் நெருப்பினை விரல்களும் விரும்பும் கடவுளின் ரகசியம், போடும் கடிதங்கள், கடி மாறும் பயணங்கள், தனியாக ஓடும் போகுமோ. ஆசைக்கொண்டு அன்றி வேலை அழைக்கிறது. அதிகாலை நேரம் எல்லாம் தூங்காமல் திடுகிறது. வெளி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறது.
இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
கண்டு நீ சக்கடி, தப்பான போடாமே.
இச்சை என்பது உச்சம் உள்ளது, நேந்திரன போலவர் மச்சம் உள்ளது.
நல்லது நேர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்திய திரைப்பட உலகில் 450 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்துவிட்ட ஒரு நடிகை. ஆனால் இன்றளவும் அவருடைய இறந்த நாள் அன்று சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு நடிகை. தன் மீது சுமையாக ஏற்றி வைக்கப்பட்ட கவர்ச்சி முத்திரை ஒரு கட்டத்தில் தனது குணச்சித்திர பரிணாமத்தினால் துடைத்தெறிந்த நட்சத்திரம் சில்க் சுமிதா. இவருடைய பிறந்தநாள் கடந்த டிசம்பர் 2 கொண்டாடப்பட்டது. 65வது பிறந்தநாள் விழா. இவர் 1995 ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியினுடைய ஒரு சில பகுதிகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மிகவும் எளிமையான உடை அணிவதுதான் அவருடைய இயல்பு. ஷூட்டிங் நேரத்தை தவிர மேக்கப் போட்டுக்கொள்ள மாட்டேன். இப்பொழுது நான் கவர்ச்சி கன்னியாக பெயர் எடுத்து விட்டேன். ஆனால் என் பெற்றோர்கள் பழமையில் உரியவர்கள். நான் சினிமாவில் நடித்த போதெல்லாம் அவர்களுக்கு இஷ்டமில்லை. அதனால்தான் இப்ப கூட அவங்க சொந்த ஊரிலேயே இருக்கிறாங்க. விஜயவாடாவுக்கு பக்கத்துல ஒரு டவுன் இருக்கு, அதுகிட்ட இருக்கிற ஒரு கிராமம் தான் எங்க ஊரு. அங்க இருந்தபோது பள்ளிக்கூடத்துல 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேல 7 வந்து கான்வென்ட்ல சேர்த்தாங்க. லீவுக்கு வரும்பொழுதெல்லாம் பிடிவாதம் படிச்சு நிறைய சினிமா பார்ப்பேன். அப்படித்தான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்தது. சினிமாவில் தேர நான் சென்னைக்கு வந்தேன். சாவித்ரி மாதிரி பேர் எடுக்கணுன்ற ஆசையோட சினிமாவில் சேர முயற்சிகள் எடுத்தேன். ஒண்டிச்சக்கரம் படத்தில் அறிமுகமானேன். என் சொந்த பெயர் விஜயின்றத விஜயலட்சுமி. ஏற்கனவே கே ஆர் விஜயா, விஜயகுமாரி, விஜயின் நிறைய பேர் இருக்கிறனால ஸ்மிதான்னு பேரை மாத்திட்டேன். ஆனால் அந்த பெயரை விட நான் வண்டிச்சக்கரம் படத்தில் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துடைய பெயரான சில்க் என்கின்ற பெயரை எனக்கு நிலைச்சு போச்சு. சாவித்ரி மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு ஏன் சில்க் மாதிரி கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னு நீங்க கேட்கறது நியாயம்தான். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி சினிமாவில் தலை காட்டணும்னு தான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒத்துக்கிறேன். தவிர அப்படி ஒன்று நடிச்சா அந்த மாதிரி நமக்கு முத்திரை குத்திடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த டைப் காஸ்ட் பத்தி எனக்கு யாராவது எடுத்து சொல்லியிருந்தா நான் நிச்சயம் அப்படி நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சினிமாவில் மலமலான வாய்ப்புகள் குவிய தொடங்கினப்ப நான் எதிர்பார்த்த வேஷங்கள் எனக்கு கிடைக்கலனாலும் புகழ் பணம் அங்கீகாரம் எல்லாம் எக்கச்சக்கமாக குவிஞ்சது. கூடவே என்னை பற்றி நிறைய வதந்திகள், சொந்த தயாரிப்புகளில் நான் பணத்தை இழந்த அந்த வதந்தியை தவிர என்னை பற்றி வேற எதுவும் உண்மை என்ன. வதந்திகளை பற்றி நான் எப்பவும் கோலைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மிகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அன்று பெய்த மழையில் படம் ஆஸ்கார் பரிசீலனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில அரசுடைய விருது கிடைக்கலனாலும் ஆனால் ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுத்தது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். என்னை போன்ற நடிகர்களால் சமுதாயம் கெட்டு போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன். ரஜினி கமல் போன்ற படங்களுக்கு அவர்களை நடிப்பு ஸ்டைலை பார்க்கணுன்ற ஒரு ரசிகரவர்கள். அதை போலவே என் படங்களில் ஒரு பகுதி ரசிகர்கள் சிலவற்றை எதிர்பார்க்கவே செய்கிறார்கள். நட்சத்திரங்கள் சில அம்சங்களை எதிர்பார்த்தது ரசிகர்கள் வருவதை நான் அவர்களை கெடுக்கின்றேன் அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி அடக்க முடியும்? நான் என்னோட 50வது வயதுலையும் நான் இப்படி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறது தான் ஆசை. நடிக்கணும்னு நினைக்கிறேன், நடிப்பதை நிறுத்தினாலும் மாடலிங் செய்வேன் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட பதிவுகளை நமக்கு அளித்து நிகழ்ச்சியை இனிதாக மாற்றிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூரணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
நீ தராதரா நான் தொடர தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே. தேகம் ஓ உன் தேகம், மோகம் ஓ உன் தாகம். தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும் ஓ தப்பாது, இது போதும் ஓ இப்போது.
வந்து சேரும் வாழ்த்து செண்டு ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாளில் ஓ பொன்னாளி தோழி.